புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் பகுதி 20 குமரகம் பறவைகள் சரணாலயம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பின் வணக்கங்கள். நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் பகுதி 19 நாமோ கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தட்டேகாடு பறவைகள் சரணாலயம் மற்றும் மங்களவனம் பறவைகள் சரணாலயம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நேயர்களே. அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் கேரள மாநிலத்தில் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குமரகம் பறவைகள் சரணாலயம் பற்றின தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நேயர்களே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வாரத்துக்கான குட்டி தகவல் சொல்ல போகிறேன். நேயர்களே, இந்த குட்டி தகவலில் போன வாரம் கடல் குதிரைகள் பற்றிய கொஞ்ச தகவல்களை நாமும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் கடல் குதிரைகளை பற்றிய இன்னும் கொஞ்ச தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். கடல் குதிரைகளோட வால் கொக்கி மாதிரி பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய தன்மை உடையது. இந்த பற்றி பிடித்து கொள்ளும் தன்மை இருக்கிறதுனால கடலில் வாழக்கூடிய தாவரங்கள் மற்றும் சதுப்பு நில தாவரங்களோட வேர்களை இவங்க வாளை பயன்படுத்தி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. சரி, எதுக்கு இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க? இப்படி பிடிச்சிக்கிறது மூலமாக இவங்க வேகமாக அடிக்கக்கூடிய கடல் அலைகளோட நீரோட்டத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் இவங்க இந்த மாதிரி நிறைய நேரம் அங்கே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால டயர்டாகி அங்கேயே அப்படியே தூங்கவும் செய்கிறாங்க. நேயர்களே, நாமோ ஆமை தான் மெதுவாக நகர்ந்து போகக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனால் கடல் குதிரை இனங்களில் ஒரு குறிப்பிட்ட வகை கடல் குதிரை 1 மணி நேரத்திற்கு 1.5 மீட்டர் மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போவாங்களாம். நேயர்களே, கடல் குதிரைகள் ஒரே நேரத்தில் சுமார் 1000க்கும் அதிகமான முட்டைகள் போடுவாங்க. முட்டை போட்ட நாளில் இருந்து சுமார் 5 முதல் 6 வாரங்கள் கடல் குதிரைகள் இந்த முட்டைகளை தங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சிறப்பு பைக்குள்ள வைத்து வளர்ப்பாங்க. இப்படி முட்டைகளில் இருந்து வெளிவரக்கூடிய குழந்தை கடல் குதிரைகளை தந்தை கடல் குதிரைகள் தான் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சு வைப்பாங்க. எப்படி அப்படின்னா, பெண் கடல் குதிரைகள் முட்டைகளை ஆண் கடல் குதிரைகளோட வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான சிறப்பு பைக்குள்ள போட்டுருவாங்க. இதுதான் இவங்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். இப்படி இந்த குழந்தை கடல் குதிரைகளை தந்தை கடல் குதிரைகள் தான் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சு வைப்பாங்க. அது வரைக்கும், அதாவது இந்த குழந்தை கடல் குதிரைகள் நல்லா வளர்ற வரைக்கும் தந்தை கடல் குதிரைகள் எதிரிகளோட பார்வையில் படாமல் மறைஞ்சு தான் வாழ்வாங்க. 1000க்கும் அதிகமான முட்டைகள் போட்டாலும் கடல் குதிரைகளோட குஞ்சுகளில் 2-3 கடல் குதிரை குஞ்சுகள் மட்டும்தான் முதிர்ச்சி நிலையை அடைகிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் உடைய இந்த கடல் குதிரை உயிர்களை பாதுகாக்கும் பொருட்டு அரசாங்கம் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 திருத்தப்பட்டது 2022 படி அட்டவணை 1 மிகவும் பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் பிரிவில் வகைப்படுத்தி பாதுகாத்துட்டு வர்றாங்க. நேயர்களே, கடல் குதிரைகள் பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி வாங்க, இப்போ நாம குமரகம் பறவைகள் சரணாலயம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். குமரகம் பறவைகள் சரணாலயம் கோட்டயம் மாவட்டத்தில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் வேம்பநாடு அப்படின்ற ஏரிக்கரையில் ஒரு பகுதியில் அமைந்திருக்கு. இந்த பறவைகள் சரணாலயம் வேம்பநாடு கோல் ராம்சார் தளத்தினுடைய ஒரு பகுதியாகவும் விளங்கி வருது. இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வேம்பநாடு பறவைகள் சரணாலயம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கிறதா சொல்கிறாங்க நேயர்களே. இந்த இடம் முன்னொரு காலத்தில் மரத்தோட்டமாக இருந்ததாகவும் இந்த தோட்டம் பேக்கரின் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறம் அரசோட முயற்சியால் இந்த இடம் பறவைகள் சரணாலயமாக மாற்றப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த இடத்தினை ஒட்டிய பகுதிகளில் நீர்நிலைகளும் சதுப்பு நில காடுகளும் காணப்படுறதுனால அதிகப்படியான இறைகள் இங்கு வரக்கூடிய நீர் மற்றும் நிலவாழ் பறவைகளுக்கு கிடைக்குது. இப்படி அதிகப்படியான இறை தங்குவதற்கு ஏற்ற இடம் இந்த ரெண்டுமே பறவைகளுக்கு கிடைக்கிறதுனால இந்த இடத்துல பறவைகள் அதிகமாக கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக இங்கே வர்றதா சொல்கிறாங்க. நேயர்களே, இந்த பறவைகள் சரணாலயத்தில் வெண்புருவ வாத்து, ஊசிவால் வாத்து, சின்ன சீல்கை சிறவி, கிளுவை, தாளைக்கோழி, வெண்மார்பு காணாங்கோழி, நீலத்தாளைக்கோழி, கருவாள் மூக்கான், பட்டைவாள் மூக்கான், வெள்ளை உள்ளான், பாம்புத்தாரா, சின்ன மற்றும் பெரிய நீர்க்காகங்கள், இந்திய நீர்க்காகம், நெடலை கொக்கு, நடுவாந்தர கொக்கு, சின்ன கொக்கு, உன்னிக்கொக்கு, வெண்தோல் கழுகு, காட்டுக்கீச்சான், வானம்பாடி போன்ற 40 அதிகமான பறவை வகைகள் இந்த பறவைகள் சரணாலயத்தில் இருக்கிறதாகவும் வலசைக்காக வர்றதாகவும் பறவையாளர்கள் சொல்கிறாங்க. நேயர்களே, நாமோ ஒவ்வொரு பறவைகள் சரணாலயத்தை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அங்கு காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில பறவைகள் பற்றின தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். அந்த வரிசையில் இந்த பறவைகள் சரணாலயத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான பறவையில் ஒரு பறவை வானம்பாடி. வானம்பாடி பறவைகளோட கால்கள் வெளிரிய சிவப்பு நிறத்திலும் அலகு சின்னதாகவும் இருக்கும். அலகு சின்னதாக இருந்தால் கூட சாப்பிடுவதற்கு ஏற்ற மாதிரி கூர்மையாக இருக்கும். கழுத்து பகுதியில் தொடங்கி மார்பு பகுதி வரை கருப்பு நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிரி காணப்படும். மார்பு பகுதியில் சிறிய சிறிய கோடுகள் போன்ற அமைப்பு இந்த வானம்பாடி பறவைகளுக்கு காணப்படும். வானம்பாடி பறவைகள் பற்றிய சிறப்பான தகவல் இருக்கு நேயர்களே. வானம்பாடி பறவைகள் வானத்தை நோக்கி பறக்கும் போதும் பறந்துக்கிட்டே இருக்கும் போதும் கீழே இறங்கும் போதும் ஒரு சில நேரங்களில் பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுபோல் ஒரு சில நேரங்களில் நாமோ இவங்களை பார்க்கும்போது வானம்பாடி பறவைகளோட அவங்களுக்கு தலை இருக்கும் இல்லையா, அந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறகுகள் நாமோ இப்போ ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறக்கை, அதாவது அந்த முடி போன்ற அமைப்பு மேலே அப்படியே தூக்கிக்கிட்டு நிற்குமா, இந்த சிலிர்த்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இவங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தங்களோட இணையை கவர்வதற்காக இந்த மாதிரி எல்லாம் செய்கிறதா பறவையாளர்கள் சொல்கிறாங்க. நேயர்களே, இவங்களோட உடலமைப்பு நிறம் புறச்சூழல் நிறத்தை ஒட்டி காணப்படுறதுனால நம்மளால் அவ்வளோ ஈஸியாக இவங்களை கண்டுபிடிக்க முடியாது. நேயர்களே, இவங்களோட குரலை வைத்து தான் நாமும் இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இவங்க தரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள் தாவரங்கள் போன்றவற்றில் வட்ட வடிவத்தில் ஒரு சின்ன கூடு அமைத்து அந்த கூட்டில் தான் இவங்க வந்து தங்குவாங்க. இவங்க பூச்சிகள் சிறு செடிகள் அப்புறம் அந்த சிறு செடிகளில் இருக்கக்கூடிய விதைகள் இதை தான் உணவாக எடுத்துப்பாங்க. நேயர்களே, குமரகம் பறவைகள் சரணாலயத்தில் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பறவைகள் நோக்குதலுக்கு நல்ல காலகட்டமாக இருப்பதாகவும், நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை வலசை பறவைகள் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு அதிகமாக வருகை புரிகிறதாகவும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதனால் நேயர்களே, நீங்களும் குமரகம் பறவைகள் சரணாலயம் சென்று அங்கு வனத்துறையின் முன்னனுமதி பெற்று அங்கு வரக்கூடிய பறவைகள் மற்றும் அங்கு வாழ்ந்து வரக்கூடிய பறவைகள் மற்றும் அங்கு வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் பல்வேறு உயிர்களை கண்டு மகிழுங்கள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு பறவைகள் சரணாலயத்தை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நேயர்களே, பறவைகளை நேசிப்போம், பறவைகளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியில் குமரகம் பறவைகள் சரணாலயங்கள் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு துரைபாபு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. Thank you.